صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال النبي عليه الصلاة والسلام: يحمل هذا العلم من كل خلف عدوله، ينفون عنه تحريف الغالين وانتحال المبطلين وتأويل الجاهلين. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه البيهقي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகும். அல்லாஹ்வினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, முத்திரையாக, கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எண்டெண்டும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான, அர்த்தமுள்ள, உண்மையான மார்க்கத்தை தந்து அந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்து வைப்பதற்காக, அல்லாஹுனுடைய செய்தியை, தூதை எட்டி வைப்பதற்காக இலட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் தெரிவு செய்து, அந்த நபிமார்களில் கடைசியாக வந்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இறுதியாக வந்து அவர்களுடன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விடுகின்றான். நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த கடைசியாக இறங்கிய ஆயத்துகளில் இதுவும் ஒன்று: அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் சம்பூரணப்படுத்தி விட்டேன், பரிபூரணப்படுத்தி விட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கியாம நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அநேகமான விடயங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியின் மூலமாக சொல்லிக் கொடுத்தான். அதற்கு பின்னால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பல ஆயிரக்கணக்கான பொன்மொழிகள், ஹதீஸ்களின் மூலமாக கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான பல விஷயங்களை ஹதீஸ்களின் மூலமாக தெளிவுபடுத்தினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அல்லாஹுவால் இறக்கப்பட்ட வேதம் குர்ஆனையும், குர்ஆனை பாதுகாப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆனுடைய அந்த யதார்த்தத்தை, ஹகீகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில வைத்து பாதுகாத்திருக்கின்றான். இருந்தாலும் அந்த குர்ஆனுடைய அர்த்தங்கள், அந்த குர்ஆனுக்கு சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள், அந்த குர்ஆன் ஓத வேண்டிய முறைப்படி ஓத வேண்டிய அந்த கிராஅத்துகள், இவைகள் அனைத்தையும் பாதுகாத்து தந்தது நபி அவர்களுக்கு பின்னால வந்த சஹாபாக்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால வந்த தபிஈன்கள், தபா தபிஈன்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால வந்த இமாம்கள், அவர்களுக்கு பின்னால வந்த முஹத்திஸீன்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் குர்ஆனுக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டனவோ
அந்தந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் உலமாக்களால் அவைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி நபி அவர்களுடைய ஹதீஸுக்கு எதிராக நபியுடைய ஹதீசுடைய புனிதத்துவத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது நூற்றாண்டுடைய கடைசி காலத்தில் சிலர் உருவானார்கள். இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களை உலகத்திற்கு அறிமுகம் செய்தார்கள். நபி அவர்களால சொல்லப்படாத, நபி அவர்கள் செய்யாத, நபியுடைய அங்கீகாரமே இல்லாத, நபி அவர்களுக்கும் அந்த ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இட்டுக்கட்டி சமூகத்திலே பரத்தி விடுகின்றார்கள். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட ஒரு மனிதர் கொண்டு வரப்படுகின்றார். அவர் சொன்னார் ஹலீஃபாவிடம், ஹலீஃபா உத்தரவிட்டு விட்டார் இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. அவர் சொன்னார், தயவு செய்து நீங்க என்னை கொலை செய்து விடாதீங்க. நீங்கள் என்னை கொலை செய்யாமல் விட்டுவிட்டால் என்னால் இட்டுக்கட்டப்பட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை நான் அடையாளம் காட்டி தருவேன் என்றார். அந்த நேரத்தில் தான் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களால இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை உங்களால தான் விளங்க முடியும் என்றான் நினைக்கிறீங்க. அல்லாஹுடைய அருளால நம்முடைய உலமாக்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அபு இஸ்ஹாக் அல் ஃபஸாரி, அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா போன்றவர்கள் இந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்றால், குலைக்கப்பட்ட மாவிலிருந்து அந்த முடியை எடுப்பதை போன்று மிக இலகுவாக நபியுடைய ஹதீஸ்களில் இருந்து எது உண்மையான ஹதீஸ் எது புனையப்பட்ட ஹதீஸ் என்பதை இவர்கள் வித்தியாசப்படுத்தி நிச்சயமாக தருவார்கள். உன்னை உயிருடன் விட்டுவிட்டால் இன்னும் நீ ஹதீஸ்களை இட்டுக்கட்டி விடுவாய் என்று அவர்களுக்கு மரண தண்டனை கொலை செய்து விடுகின்றார்கள். மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, ஆக ஒவ்வொரு காலகட்டத்தில் குர்ஆனுக்கு எதிராக நபியுடைய ஹதீஸுக்கு எதிராக அல்லது ஷரியாவுக்கு மாற்றமாக எதிராக யாரு யாரு என்னென்ன முயற்சிகளை செய்தார்களோ அந்த அனைத்து முயற்சிகளையும் இல்லாமலாக்கிய பெருமை கடந்த காலத்துடைய உலமாக்களை தான் சாரும். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் இருந்தே நாம் பார்க்கலாம், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால முதலாவது தெரிவு செய்யப்பட்ட ஹலீஃபா ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய காலத்திலேயும் பல ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எந்த அளவுக்கென்ற ஒரு சிலர் முர்த்தத்தாகி மதம் மாறி விடுகின்றார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் யுத்தம் செய்வதற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். இன்னும் சிலர் தான் தான் நபி என பொய் நபியாக வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடனும் யுத்தம் செய்ய ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். இன்னும் சில அவர்களுடன் வாழ்ந்த புதிய இஸ்லாமியர்கள் சொன்னார்கள், நாம் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று. ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள் என்றால், நபியுடைய காலத்தில் ஒருவர் ஒட்டகத்திற்காக ஒட்டகங்களுக்காக ஒரு ஒட்டகத்தை ஜகாத் கொடுக்கின்றார். அந்த ஒட்டகத்தை ஜகாத் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டகத்தை இழுத்துக் கொண்டு வருவதற்காக வேண்டி அதனுடைய கை அதனுடைய அந்த கழுத்தில் கயிறு மாட்டப்பட்டிருக்கும், அந்த கயிற்றுடன் தான் ஒட்டகத்தை கொடுப்பார். என்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் ஒருவர் ஜகாத்தை கொடுக்கின்றார், ஒட்டகத்தையும் கொடுக்கின்றார், ஆனால் ஒட்டகம் கட்டியிருக்கக்கூடிய இந்த கயிற்றை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாலும் அவனுடனும் ஜிஹாதி செய்ய நான் தயார். நபியுடைய காலத்திலே கொடுத்த அந்த கயிற்றை கூட என்னுடைய காலத்தில் கொடுக்க மறுத்து விட்டால் அவனுடன் நான் ஜிஹாதி செய்வேன் என்றார்கள். ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு எப்பவுமே வேகமானவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் சொன்னார்களையா, ஹலீஃபத் ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே, நீங்க ஏன் இவ்வளவு வேகமாக இருக்கிறீங்க, கொஞ்சம் நளினமாக மிருதுவாக நடந்து கொண்டால் நல்லதல்லவாண்டு கேட்ட நேரத்தில் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாடியை பிடித்து குலுக்கி ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியா வ கஃபாருன் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திற்கு முன்னால ஜாஹிலியத்துடைய காலத்துல நீங்க ரொம்ப பெரிய வீரனாக இருந்தீங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால நீங்க என்ன கோழையாக மாறிவிட்டீர்களா? நான் உயிருடன் இருக்கும் வரைக்கும் மார்க்கத்தில் இந்த கயிற்றுடைய அளவுக்கு குறைவு வருவதை கூட நான் புரிந்து கொள்ள மாட்டேன். அதற்காக வேண்டியும் ஜிஹாதி செய்ய நான் தயார் என்றார்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, அதற்கு அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னாலே இரண்டாவது நூற்றாண்டுகளில் முஅ்தஸிலீன் என்ற ஒரு பிரிவினர் அவர்கள் புதிய ஒரு மஸ்அலாவை உருவாக்கினார்கள். அதாவது நமக்கு முன்னால் உள்ள இந்த குர்ஆன் இது மக்லூக்கா இல்லையா, இது படைக்கப்பட்டதா அல்லது இது கதீமா ரொம்ப பழமையானதா? நம்முடைய உலமாக்களில் எல்லோரும் அநேகமானவர்கள் இல்ல இது பழமையானது, இது மக்லூக் இல்லை என்ற கருத்தில் இருந்தார்கள். அதற்கு தலைமை தாங்கியவர்கள் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்துடைய ஆட்சியாளர்களில் முஅ்தஸிம் பில்லா போன்றவர்கள் கூட அந்த முஅ்தஸிலீன்களுடைய கருத்திற்கு சாதகமாக தோதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்ததனால இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க இந்த குர்ஆன் மஹ்லூகா படைக்கப்பட்டதா இல்லையா? அவர்கள் உறுதியாக இருந்தார்கள், சொன்னார்கள் இல்லவே இல்ல, இந்த குர்ஆன் மஹ்லூக் இல்ல, இது படைக்கப்படல, இது பழமையானது. அவர்களை ஜெயிலிலே போட்டு கிட்டத்தட்ட 28 மாதம் அடைத்து வைக்கின்றார்கள். கைகள் கால்களுக்கு விலங்கு போடப்படுகின்றன. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கருத்தில் உறுதியாக இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 5வது நூற்றாண்டை நாம் எடுத்துக் கொள்ளலாம். கிரேக்க தத்துவம் உலகளாவிய முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ரொம்ப வேகமாக பரத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களால அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம் தான் ஹாஃபிஸ் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற இது போன்ற இன்னும் பல இமாம்கள் அந்த கிரேக்க தத்துவத்திற்கு எதிராக குரல் கொடுத்து உலகளாவிய இஸ்லாமியர்களை அதிலிருந்து மாற்றி அதிலிருந்து அவர்களை விடுவித்து உண்மையான சுன்னாவுடைய அடிப்படையிலே வாழ வைத்தார்கள். அதற்கு பின்னால ஹிஜ்ரி 600-700களில் முழு உலக மக்கள் கயாம நாள் வரைக்கும் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சோதனை என்றால் அது தாத்தாரிங்களுடைய சோதனை. ஒரே ஒரு நாள்ல 700,000 இஸ்லாமியர்களை கொண்டு குவித்த வரலாறும் பதியப்பட்டிருக்கின்றது. அந்த தாத்தாரியங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு போவார்களோ இஸ்லாமியர்களால் அவர்களை எதிர்க்க முடியாமல் இஸ்லாமியர்கள் அங்கிருந்தே ஓடிவிடுவார்கள், விரண்டோடி விடுவார்கள். சாத்தாரிங்களுடைய தலைவர்களில் உள்ள ஒரு மகன் இளவரசன் தர்பந்த் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு வருகின்றார். இவருடைய வருகையை கேட்டு அங்குள்ள ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஊரை விட்டுமே சென்று விடுகின்றார்கள். அந்த ஊரில் நுழைந்தவுடன் அந்த இளவரசன் கேட்கின்றான், எந்த முஸ்லீமும் இல்லையே? தன்னுடைய பாதுகாவலர் கூறுகின்றார், 2 பேர்களை தவிர. அந்த 2 பேர்கள் அவங்க எப்படி தைரியமா இருப்பீங்க? அவர்களுடைய கை கால்களுக்கு விலங்கு போட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அவர் உத்தரவிடுகின்றார். அந்த 2 பேர்கள் அதுல ஒருவர் அஷேக் ஹாஜா அஹ்மத் தர்பந்தி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அறிஞர், மற்றவர் அவருடைய சிஷிய பிள்ளை, அவருடைய மாணவர். அந்த 2 பேர்களுடைய கை கால்களுக்கு விலங்கு போட்டு கொண்டு வரப்படுகின்றது. இளவரசன் கேட்கின்றான், உங்களுக்கு தெரியாதா இங்குள்ள அனைத்து இஸ்லாமியர்களும் சென்று விட்டார்கள், நீங்கள் ஏன் செல்லாமல் இருக்கிறீங்க? நீங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய பாதுகாப்பில்தான் இருக்கிறீங்க, ஏன் நீங்க வெளியாகவில்லை என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் இருவரும் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹுடைய மாளிகையில மஸ்ஜிதில் தான் இருந்தோம், மஸ்ஜிதை விட்டு வெளியில போக வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நீங்க கூறுகின்றீர்கள் உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் உண்டு, ஆனால் என்னுடைய அல்லாஹ் நாடினால் உங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்து விடுவான் என்று தைரியமாக துணிச்சலாக சொன்னார்கள். அந்த இளவரசன் கேட்கின்றான், அதே எப்படி உங்களுக்கு விடுதலை, எப்பாறு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களோட கைக்கு காலுக்கு நான் விலங்கல்லவா போட்டிருக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் இந்த ஷேக் ஹாஜா அஹ்மத் தர்பந்தி ரஹிமஹுல்லா அல்லாஹ் அல்லாஹ் என்று 2-2 தடவை சத்தம் போடுகின்றார்கள். அவர்களுடைய கைகளில் கால்களில் இருந்த விலங்குகள் அவிழ்க்கப்படுகின்றது, அவிழ்ந்து விடுகின்றன. இதை பார்த்து அந்த இளவரசன் ஒரு வகையான அவரின் மீது உண்டான பயம், இன்னும் ஒரு வகையில் அவரின் மீது உண்டான விருப்பம் கூடி அந்த 2 பேரையும் விடுதலை செய்ததோடு மட்டுமல்ல, ஒரு 30 வருடங்களுக்கு பின்னால அந்த இளவரசனை அரசனாக மாறி அதற்கு பின்னால மீண்டும் இந்த ஷேகை வந்து சந்தித்து, இந்த அறிஞரை, இந்த ஆலிமை வந்து சந்தித்து, அவர் இஸ்லாத்தை ஏற்றதோடு மட்டுமல்ல அந்த நாடே இஸ்லாமிய நாடாக மாறிவிடுகின்றது. வரலாறு நெடுங்கிலும் நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்தில யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் இஸ்லாத்தை எதிர்த்தார்களோ, இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் துன்பங்களை ஏற்படுத்தணும் என்று விரும்பினார்களோ, அவர்கள் அனைவர்களையும் மிக துணிச்சலுடன் எதிர்கொண்டது யார் என்றால் உலமாக்கள். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ்ல, யஹ்மிலு ஹாதத் தீன யஹ்மிலு ஹாதல் இல்ம மின் குல்லி ஹலஃபின் உதூலு. ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் இந்த மார்க்கத்தை, இந்த தீனை அந்த நூற்றாண்டிலே உள்ள நீதமான உலமாக்கள் தான் பாதுகாப்பார்கள். எல்லை மீறி வரம்பு மீறி நடக்கக்கூடியவர்களுடைய அந்த வரம்பு மீறிதலுக்கு தகுந்த பதில்களை கொடுப்பார்கள். அசத்தியக்காரர்களுடைய பொய்யான கூற்று, அதாவது ஜாஹிலீன் அறிவினர்களுடைய வீணான அவர்களுடைய வாதம், இவைகள் அனைத்திற்கும் முட்டுப்புள்ளி வைத்து ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் நீதமான நேர்மையான உலமாக்கள் இந்த தீனை பாதுகாப்பார்கள் என்ற நபி அவர்கள் சொன்னதை ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் நாம் பார்க்கலாம். அந்தந்த காலத்திலே வாழ்ந்த உலமாக்களால் அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்திருக்கிறான். முழு இந்திய உபகண்டம் தெரியும், ஆங்கிலேயர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அநீதிகள், இத்தனை ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொண்டு குவிக்கப்பட்டார்கள். அவர்களை எதிர்த்தவர்களில் மிக முக்கியமானவர் யார்? இன்று வரைக்கும் மௌலான அபுல் கலாம் ஆசாத் என்றே குறிப்பிடுவார்கள். அவர்களுடைய பெயரில் டில்லியில எத்தனையோ யூனிவர்சிட்டி, இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கின்றது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த முழு அந்த பிரித்தானிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்று இறுதியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். ஏன் லிபியாவுடைய மிகப்பெரிய போர் வீரர் உமர் முக்தார், அவருடைய வரலாறை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. இத்தாலியுடைய மிகப்பெரிய படையை எதிர்த்து நின்று அவர்களுக்கு எதிராக வெற்றி சூடியவர்கள் யாரு? அந்த உமர் முக்தார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். சமீப காலத்தில் நாங்க பார்க்கலாம், ரஷ்யாவை எதிர்த்து அந்த செச்சினிய போர் வீரர்கள், அந்த செச்சினிய மக்கள், இஸ்லாமியர்கள், அந்த மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்த அந்த ரஷ்ய படை வீரர்களை எதிர்த்து போரிட்ட அந்த போர் வீரர்களுடைய தலைவர் யாரு? இமாம் ஷாமில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த இமாம் ஷாமில் ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு எதிராக வெற்றி பெற்றதோட முத முதல்ல அவர்கள் மக்காவுக்கு உம்ராவுக்கு செய்து மதீனாவுக்காக வேண்டி செல்கின்றார்கள். முது மதீனத்து மக்களும் ஒன்று திறந்து விட்டார்கள், இமாம் ஷாமிலை நாங்கள் சந்திக்கோணும். ஆனால் இமாம் ஷாமில் என்ன சொன்னார்? நான் முதலாவது ரசூலுல்லாவுடைய கபர ஜியார செய்து நபி அவர்களுக்கு சலாம் சொல்லி விட்டுத்தான் உங்களை நான் சந்திப்பேன். அதற்கு முன்னால மதீனவாசிகளில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லி நபியுடைய அந்த ஜியாரா நபியுடைய நபி அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு தான் மதீனவாசிகளை சந்திக்குகின்றார்கள். நாம் ஏன் இதை சொல்ல வருகின்றோம் என்றால், கடந்த காலத்தில் அல்ஹம்துலில்லா முழு உலகத்தில பல நாடுகள்ல இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டனவோ அவைகள் அனைத்தையும் எதிர்த்து அவைகள் அனைத்திற்கும் சரியான பதிலை கொடுத்து இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்திருக்கின்றார்கள். ஏன் நம்முடைய நாட்டுடைய வரலாறையும் நாம் மறக்கலா? கடந்த காலங்களில் வாழ்ந்த நம்முடைய அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள், இஸ்லாமியர்களுக்காக ஃபைட் பண்ணி இந்த நாட்டில முஸ்லிம்களுக்கென்று தனியான வக்ஃபு வாரியம், வக்ஃபுடைய சட்டம், இந்த நாட்டில முஸ்லிம்களுக்கென்று மேரேஜ் அதாவது டிவோர்ஸ் உடைய அந்த ஆக்ட் பார்லிமெண்ட்ல பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி தந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கென்று தனியான பாடசாலைகள், முஸ்லிம்களுக்கென்று வெள்ளிக்கிழமை பாடசாலைகள்ல விடுமுறை, ரமதானுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு விடுமுறை. இப்படியே நாம் பார்த்தோம் என்றால் அல்ஹம்துலில்லா கடந்த காலங்களில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் முஸ்லிம்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக பல பாரிய பணிகளை செய்து இஸ்லாமியர்களுக்காக பல வேலைகளை செய்து தந்திருக்கின்றார்கள். நாம் நம்முடைய இந்த காலத்தை எடுத்துக் கொள்ளலாம், ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய நாட்டுடைய உலமாக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய நாட்டில் மீலாது விழா நடப்பதாக இருந்தால் தென்னிந்தியாவிலிருந்து உலமாக்கள் வருவார்கள். ரமபான்ல தராவீஹ தொழுவிக்க வேண்டும் என்றிருந்தால் தென்னிந்தியா, காயல்பட்டினம், கீழக்கரை, அதிரம்பட்டினம் போன்ற ஊர்களிலிருந்து தான் ஹாஃபிர்மார்கள் வருவார்கள். ஆனால் இன்று கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட ஹாஃபிர்மார் நம்முடைய நாட்டில், 5,000 மேற்பட்ட உலமாக்கள் நம்முடைய நாட்டில், 200 மேற்பட்ட அரபு மதரசாக்கள், 50 மேற்பட்ட பெண்களுடைய மதரசாக்கள் நம்முடைய நாட்டில் இருந்தால் அல்ஹம்துலில்லா ரமதானுடைய காலம் வந்துவிட்டது என்றால் உலகத்துடைய பல பாகங்களுக்கு அமெரிக்காவுக்கும் செல்கிறார்கள், கனடாவுக்கும் செல்கின்றார்கள், யூகேக்கும் செல்கின்றார்கள், ஜப்பான், கொரியாவுக்கும் செல்கின்றார்கள். அல்ஹம்துலில்லா நம்முடைய நாட்டிலிருந்து பல நாடுகளுக்கு உலமாக்கள் செல்கின்றார்கள். அதைவிட ஒரு படி மேல் ஏறி இங்குள்ள அரச தனியார் யூனிவர்சிட்டிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல வந்து வெளிநாட்டுடைய மாணவர்கள் படிப்பது ரொம்ப குறைவு. ஆனால் நம்முடைய அரபு மதரசாக்கள்ல 15 மேற்பட்ட நாட்டு மாணவர்கள் வந்து அல்ஹம்துலில்லா படிக்குகின்றார்கள். இது நமக்கு ஒரு வகையில் அல்ஹம்துலில்லா சந்தோஷம். நம்முடைய நாட்டுடைய அரபி மதரசாக்களுடைய தர்பியா, அந்த பாடத்திட்டம், அதை வைத்து 15 மேற்பட்ட நாட்டவர்கள் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உலமாக்களுடைய மிகப்பெரிய சேவை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லா. ஆனால் மறுமுனையில் ஒரு கஷப்பான செய்தியையும் இந்த இடத்துல நாங்கள் சொல்லணும். இந்த அளவுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மறுமலர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு தனவந்தர்களும் காரணம் நாம் இல்லை என்று சொல்லல, படித்தவர்களும் காரணம் இல்லை என்று சொல்லல. ஆனால் மிக முக்கியமான காரணிகள் யார் என்றால் உலமாக்கள். மஸ்ஜிதுகள்ல இமாம்களாக இருப்பவர்கள், மதரசாக்கள்ல உஸ்தாதுகளாக, முஅல்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் கஷப்பான செய்தி என்னவென்றால் சமூகத்தில் பெரும் பெரும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஆனால் இந்த உலமாக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ரொம்ப இருளாகத்தான் இருக்கின்றது. ஏன், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனம், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியம் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. நாம் இன்று பார்க்கலாம், ஒருவர் ஹோட்டல்ல வேலை செய்கிறார், அவர் ரொட்டி போடுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம், டீ அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவருக்கு ஒரு நாள் சம்பளம் 2,000 ரூபாய் எடுக்குகின்றார். ஒருவர் ஹெட்பாஸ் அல்ல, அந்த ஹெட்பாஸுக்கு கோலையனாக இருக்கிறார், அவர் ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் எடுக்குகின்றார், சம்பாதிக்குகின்றார். ஆனால் நம்முடைய நாட்டில் அநேகமான மஸ்ஜிதுகளில் இமாம்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனம் ஊதியம் 15,000 அல்லது 18,000 அல்லது 20,000. ஆனால் சில நகர்ப்புற மஸ்ஜிதுகள் விதிவிலக்காக இருக்கலாம், நாம் இல்லை என்று சொல்லல. ஆனால் அநேகமான 75% மேற்பட்ட ஊர்களில் மஸ்ஜிதுகளில் கொடுக்கப்படக்கூடிய வேதனங்கள் எவ்வளவு, மதரசாக்களில் கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் எவ்வளவு என்று பார்த்தோம் என்றால் 15,000-20,000 இடைப்பட்டது தான். அதிலும் ரொம்ப வேதனை என்னவென்றால் ஒருவர் 15 மஸ்ஜிதில் வேலை செய்கிறார், 20 மதரசாவுல வேலை செய்கிறார், திடீரென்று ஏதோ ஒரு நோய் அல்லது வேற ஏதாவது குடும்ப வேலையின் காரணமாக மஸ்ஜிதில் இருந்து நின்று விட்டா சொல்லுவாங்க, ஒரு 3 சம்பளத்தை கொடுத்து ஹஜரத்தை அனுப்புங்க, இவருக்கு ஈசிஎஃப் இல்ல, இவருக்கு இபிஎஃப் இல்ல. நாங்க பார்க்கலாம், சாதாரணமான முனிசிபல்ல வேலை செய்கிறாங்க, தோட்ட தொழிலாளர்களாக இருக்கிறாங்க, பஸ்ல டிரைவர் கண்டக்டர்களாக இருக்கிறாங்க, ஸ்கூல்ல படிப்பிக்கிற மாஸ்டர்மார்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருக்கும் பேசுவதற்கு ஆங்காங்கே சங்கங்கள் இருக்கின்றன. ஆனால் உலமாக்களுக்காக பேசுவதற்கு யாரும் முன் வருவதில்லை. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அல்ஹம்துலில்லா பல விடயங்களை டச் பண்றாங்க, ஆனா இத நாங்க பேசலா, இந்த உலமாக்களே உலமாக்களுக்கு இப்படி செய்யுங்கான்னு பேசினா அதற்கும் சமூகத்திலிருந்து வேறு வகையான எதிர்ப்புகள் வரலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க பார்க்கலாம் மற்ற இடங்கள்ல முழு உலகத்துல, அது அரச நிறுவனமாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், அவர்களுடைய வர்க்கிங் அவர்ஸ் 8 hours தான். ஆனா மஸ்ஜிதுல வேலை செய்யற இமாமுடைய வர்க்கிங் அவர்ஸ் 24 hours. அவர் 24 மஸ்ஜிதில் இருக்கணும். நான் இந்த கொள்ளுப்பிட்டி மஸ்ஜிதை வைத்து சொல்லல, எங்களோட நாட்டில் உள்ள அநேகமான மஸ்ஜிதுகளை மையமாக வைத்து கூறுகின்றோம். இந்த மஸ்ஜிதில் வேலை செய்யக்கூடிய இமாம்களுடைய வேலை நேரம் என்ன, 24 நேரம். அவர் ஃபஜ்ரு தொழுகையிலும் இருக்கணும், ஐஷா தொழுகையிலும் இருக்கணும், இரவு 10-11 மணிக்கு ஜனாசா வந்தா அதிலேயும் ஹஜரத் கலந்து கொள்ளணும். ஆக இரவுலையோ பகலிலேயோ எந்த தேவை வந்து விட்டாலும் ஹஜரத் எங்க, ஹஜரத்தை தான் தேடுவாங்க. இவருடைய வேலை நேரம் 3 மடங்கு அதிகம், ஆனால் இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனம் 1/3 தான் இந்த கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாங்க எல்லாரும் யோசிக்கணும். எங்கள அநேகமானவர்கள் அவர்களும் அவங்களோட வீட்டில் லைட் பில் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுவாங்க, அல்லது மஸ்ஜிதுடைய பள்ளியுடைய நிர்வாக சபை தலைவர் எடுத்துக் கொள்ளுவோம், அவர் அவருடைய வீட்டுடைய கரண்ட் பில் எவ்வளவு கட்டுவாரு, அவர் அவருடைய ஃபேமிலியோட ஒரு ரெஸ்டாரண்ட் போறாரு, போய் சாப்பிட்டு விட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு வெளியில வராரு, பில் 8000-10000 வருது. ஒரு சேனலிங் சென்டர் போய் ஒரு ஸ்பெஷல் டாக்டரை சந்தித்துட்டு வெளியில வந்தா அந்த டெஸ்டிங் இந்த டெஸ்டிங் ஒரு 10000 மேல செலவழிக்கிறார். ஆனா ஹசரத்மார்களை கொடுக்கிறது என்ன 15000-20000. அதுல ரொம்ப கவலையான விடயம் என்ன, ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் மக்கள் போடுறாங்க. ரமதான் இந்த ஹசரத்மார்களை கொஞ்சம் நல்லா கவனிப்போம், கொஞ்சம் கூடுதலா கொடுப்போம். சில நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக பணம் சேர்ந்தால் சில பள்ளியுடைய நிர்வாகிகள் அதையும் ஃபுல்லா கொடுக்கிறாள், அதுல ஹாஃபை தான் கொடுக்கிற. ஹசரத்மார்களுக்கு இவ்வளவு தேவையில்லை, இதுல எங்க பள்ளிக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது, வேற நேரத்தில் இந்த மக்கள் தடுக்க இயலாது, அதனால இதுல ஹாஃபை கொடுப்போம், ஹாஃபை நாங்க வைத்துக் கொள்வோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த நிர்வாகிகள் உங்களோட பணத்தால கொடுங்கன்னு சொல்லல, உங்களோட ஷேப்ல உள்ளதை கொடுங்கன்னு சொல்லல, பொதுமக்கள் கொடுக்கறாங்க, பொதுமக்கள் அதற்காக வேண்டித்தான் வாரி வழங்குகின்றார்கள், அதை கூட கொடுப்பதற்கு ஒரு சில நிர்வாகிகள் பின்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன், இவர்கள் என்ன மலக்குமார்களா, இவர்களுக்கு இந்த தேவை இல்லையா, இவர்களுக்கு உணவுடைய தேவை, இவர்களுக்கு உடையுடைய தேவை, இவர்களுடைய புள்ள குட்டிகள் படிக்கிற இல்லையா, இவர்கள் மருந்து எடுக்கிற இல்லையா, இவர்களுக்கு லைட் பில் தண்ணி பில் மொபைல் பில் இவர்களுக்கு இல்லையா, இவர்களுக்கு பிரயாணங்கள் இல்லையா, இவர்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட ஆசை இல்லையா, இவர்களும் ஒரு உம்ராவுக்கு போகணும் என்ற விருப்பம் இல்லையா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஏதாவது ஹாலிடேஸ் லீவுகள் வந்தா நாங்க ஃபேமிலியோட போறோம், உள்நாட்டிலேயும் போறோம், வெளிநாடுகளிலேயும் போறோம், ஆனால் அதற்காக செலவழிக்கிறோம் எத்தனை லட்சங்கள். ஆனால் எங்கட நாட்டில் உள்ள உலமாக்கள் ஒரு சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் நாங்க மறக்க முடியாது. அல்ஹம்துலில்லா, ரகசியமாக நிறைய உலமாக்களுக்கு செய்யறாங்க, உலமாக்களுடைய வீடுகள் கட்டணும் கட்டி கொடுக்கறாங்க இல்லான்னு சொல்லல, ஆனால் அநேகமானவர்களுடைய நிலைமை என்னண்ட, உலமாக்களுக்காக பேசுறவங்க யாரும் இல்ல. இன்னைக்கு நிறைய நம்முடைய உலமாக்கள் வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏன் போயிருக்கிறாங்க வேலைக்கு, ஹவுஸ் டிரைவிங்க போயிருக்கிறாங்க, இன்னும் பல வேலைகளுக்கு போயிருக்கிறாங்க. கட்டாரல மாத்திரம் 300 மேற்பட்ட உலமாக்கள் வேலை செய்யறாங்க. ஏன் நாங்க கேட்கிறோம், ஏன் இங்க வந்தீங்க, என்ன தலைவருடைய பேச்சு எங்களால் சகிக்கலா, அவர் அவரோட கடையில அவர் அவரது வீட்டில் கணக்கெடுக்கிறாங்க, அதை விட சொந்த கால நின்று சம்பாதிச்சா பரவாயில்லை. 1000 மேற்பட்ட நம்முடைய உலமாக்கள் இன்று அரபு நாடுகளுக்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விட ரொம்ப கை சேதம் நம்முடைய மஸ்ஜிதுகள் உள்ள முஅத்தின்மா உலமாக்கள் என்றா பரவாயில்லை, அந்த முஅத்தின்மார்களை கணக்கெடுக்கிறதே இல்லை. முஅத்தின்டா யாரு, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்துல சொன்னார்கள், எனக்கு ஒரே ஒரு விஷயம் நபியிடத்துல கேட்க மறந்துருச்சு, நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது என்னுடைய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களை முஅத்தீனாக நியமிக்கும்படி கேட்க மட்டும் எனக்கு கிடைக்கல, அதை என்னால மறக்கவே முடியல. ஏன், ஒவ்வொரு நாளும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இந்த அல்லாஹ்வுடைய சங்கநாதத்தை உடைக்கக்கூடியவர்கள் இந்த முஅத்தின்கள். ஆனால் சில நிர்வாகிகள் ரொம்ப கவலை, அந்த முஅத்தின்மார்களை எப்படி கணக்கெடுத்திருக்கிறாங்க, மஸ்ஜிதுடைய வேலையும் செய்யணும், அந்த ட்ரஸ்டியுடைய வீட்டு வேலையும் செய்யணும், வரவர்கள் எல்லாம் கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், எல்லாரும் ஒவ்வொரு வகையில ஏசுவாங்க அதற்கும் பதில் சொல்லணும். எங்கட மஸ்ஜிதுகள்ல வேலை செய்த எத்தனை முஅத்தின்கள் இன்றைக்கு ரோட்டுகள் அண்ணா சிவித்துக் கொண்டிருக்கிறாங்க, பஸ்திஸ்தான்ல வடைகளை வித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன், கேவலம் ஹசரத் சொந்தமா சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு 500-1000 ரூபாய் தேடையிலும் முழு மாசமும் நான் மஸ்ஜிதில் இருந்து இந்த மாதிரியான ஏச்ச பேச்சு என்னால வாங்கலான்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாங்க எதை சொல்ல வாரோம்டா, அல்ஹம்துலில்லா உம்மத்தில் உள்ள மிக முக்கியமானவர்கள் உலமாக்கள் அவர்களும் சந்தோஷமாக வாழணும், அவர்களும் அமைதியாக நிம்மதியாக வாழணும், இவர்களுக்குரிய மற்ற இடங்கள்ல வாழ்க்கை செலவு அதிகமாக அதிகமாக ஊதியமும் சம்பளமும் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனா உலமாக்கள் பழைய நிலையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வேதனம் தான் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்ப இதற்காக யாரு குரல் கொடுப்பது? நம்முடைய வக்ஃப் போர்டு, அவர்களுக்கு கீழான மஸ்ஜித்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவர்களாலும் செய்யலாம். இஸ்லாமிய கலாச்சார நிலையம், அதாவது பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சிருக்கிறது, அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இதுல பங்கு கொள்ளலாம். அதை விட மிக முக்கியமான ஒவ்வொரு மஸ்ஜிதில் உள்ள ஊர் மக்கள், நாங்க நிர்வாகிகள் அடிக்கடி பேச்சு பேசுறோமே, ரமதான் வருது அதை செய்யுங்க, 27 வருது இதை செய்யுங்க, அவரை பயானு கூப்பிடுங்க, இப்படி காப்பட் போடுங்க, இப்படி லைட் போடுங்க என்று சொல்லக்கூடிய நாங்க ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு அங்க நோட்டீஸ் போர்டுல தொங்க விட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு மாதமும் நாங்க பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம், ஏதாவது ஒரு நாள் ஆவது இது என்ன ஹசரத்துக்கு 20,000 கொடுக்கறீங்க, இது என்ன மோதினாருக்கு 15,000 கொடுக்கறீங்க, இது எப்படி போதும், இதை கூட்டுறதுக்கு என்று யாராவது பேசி இருப்பார்களா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்ஹம்துலில்லா. ஆனால் இதுல இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல நாம் சொல்வதற்கு மறக்கல, உலமாக்களும் ரொம்ப கவனமாக அவர்களுக்குள்ள பொறுப்பையும் கவனமாக செய்யணும். ஒரு சில உலமாக்கள் மிஸ்யூஸ் பண்ணுவார்கள், ஒரு சில உலமாக்கள் லீவை விட கூடுதலாக எடுப்பார்கள், ஒரு சில இமாம்கள் சொன்ன நேரத்தில் திரும்பி வரமாட்டார்கள், 2 நாள் லீவுண்டா 4 நாளைக்கு வராமல் இருப்பார்கள். இது மற்ற அனைத்து உலமாக்களுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரும். அதனால மஸ்ஜிதுடைய இமாம்கள், மதரசாக்களுடைய முதர்ரிசீன்கள் அவர்களும் முன்மாதிரியாக இருக்கணும், தன்னுடைய கடமையில ரொம்ப கவனமாக பொறுப்புணர்ச்சியுடன் இருக்கணும். மீதமுள்ள பொதுமக்கள், ஒவ்வொரு ஊரில் உள்ள விசேஷமாக மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், இவர்களை நல்ல முறையில வைத்தா தான் மஸ்ஜிதுடைய வேலையும் அழகாக நடக்கும், மதரசாவுடைய வேலையும் அழகாக நடக்கும், மஸ்ஜிதை எல்லா விதத்துல சந்தோஷமாக செய்வார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வருகின்றோம் என்றால், அல்ஹம்துலில்லா நம்முடைய நாட்டில உலமாக்களின் மூலமாக நல்ல பல முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த உலமாக்களும் இமாம்களும் அந்த மோதிரின்களும் குறைந்தபட்ச 3 நேரம், பெரிய அளவுல இல்ல, சாதாரணமான அடிப்படையில 3 நேரம் உணவு உண்டு, அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்து அவர்களுடைய புள்ள குட்டிகளை ஓத வைத்து படிக்க வைத்து சாதாரணமாக வாழ்வதென்றாலும் குறைந்தபட்சம் 40,000-50,000 தேவைப்படும். இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் எதை சொல்ல வருகிறோம் என்றால், ஒவ்வொரு ஊர் மக்களும் இதில் கவனம் செலுத்தணும், ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய பொதுமக்களும் அவர்கள் நிர்வாகிகளோட சேர்ந்து இது போதாது, இதை கூட்டுங்க, இதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம் என்று முன் வந்தோம் என்றா அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோம் என்றால் இன்னும் பல நல்ல படிகளை நம்முடைய நாட்டில் நிச்சயமாக நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டில் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இன்னும் பல நாடுகளில், சிரியா போன்ற நாடுகளில் இஸ்லாமியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டங்களை அகற்றி வைப்பாயாக, விமோச்சனத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக, அமைதியான நிம்மதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த நாட்டிலே வாழக்கூடிய பல்லின சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹி
அல்லாஹி அல்லாஹி அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
Yeah.